கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன்
வகுப்பு 39.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்த பெருந்தத்துவத்தை நமக்கு அறியத்தந்து ஆரம்பித்து வைத்திருந்த வனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றி மகிழ்கின்றேன். உண்மை நூல் விளக்கம் எனும் அவரது நூலுக்கு நமக்கெல்லாம் புரியும்படியாக உரை செய்து நம்மை வழிப்படுத்திய ஆனந்தராஜனையா அவர்கள் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். அதற்கு பிறகு இப்பொழுது நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய திருவருட்பயன் என்கின்ற நூலை நமக்கு ஆக்கித்தந்த பெரியார் உமாபதி சிவாச்சாரியார் என்று போற்றப்படுகிற சந்தனாச்சாரியார்களில் ஒருவராய் இருக்கக்கூடியவர். தில்லைவாழ் அந்தணர்களிலே ஒருவராக இருந்து சரியா கிரியா நெறிகளை கடந்து யோகமாக ஞான நெறிக்குள்ளே நுழைந்தவர். தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தரை போற்றி அவர் வழி நின்று இறையருளை பெற்று பல அற்புதங்களை செய்து சைவ உலகத்திற்கு வழிகாட்டியவர். சித்தாந்த நூல்களிலே சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிற 8 நூல்களை இயற்றி தந்தவர். அவர் திருவடியை போற்றி இப்பொழுது நாம் திருவருட்பயன் என்கின்ற நூலை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் செய்த உரையை நாம் படிக்கிறோம். அந்த திருவருட்பயன் என்கின்ற நூல் 2 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது என்கிறார் சைவப்பெரியார். திருவருள் என்றும் பயன் என்றும் அதை பிரிக்கிறார்கள். வள்ளுவ நெறியை பின்பற்றி குறள் வடிவத்திலேயே இந்த நூல் செய்யப்பட்டிருக்கிறது. நற்கும் சரக்கன்று நன்னிற் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்புச் செய்யலோடு தொடங்குகிற இந்த நூலிலே 100 குறள்கள், 10 அதிகாரங்களாக அந்த குறள்கள் வள்ளுவ நெறியிலேயே பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 10 அதிகாரத்தில் முதல் 3 அதிகாரங்களும் உள்பொருள்களை விளக்கம் செய்வதாக அமைகின்றது. முதலிலே உள்பொருள்களில் உயர்ந்ததாகிய பதி உண்மையை சொல்லுகிறார். 2 அதிகாரத்திலே பசு உண்மையை சொல்லுகிறார். 3 அதிகாரத்திலே பாச உண்மையை விளங்கப்படுத்துகிறார். அதிலே 1 அதிகாரம் பதிமுது நிலை என்ற பெயரோடு அமைகிறது. 2 அதிகாரம் உயிரவை நிலை என்ற பெயரோடு அமைகிறது. 3 அதிகாரம் இருள்மல நிலை என்று அமைகிறது. மலங்கள் 3 இருக்க இருள்மல நிலை என்று ஆணவத்தை மட்டும் குறிப்பதாகிய பெயர் ஏன் அமைந்தது என்றால், ஆணவத்தின் காரணமாகத்தான் நமக்கு மாயை கண்மம் என்கின்ற மலங்கள் நம்மோடு இணைகின்றன. அதனாலே முக்கியம் கருதி இருள்மல நிலை என்று ஆணவத்தின் பெயரிட்டு அந்த அதிகாரத்தை விளங்கப்படுத்துகிறார். ஆனாலும் அந்த அதிகாரத்தின் பிற்பகுதியிலே மாயை மிக விரிவாக விளங்கப்படுத்தி அதற்கு பிறகு கண்மத்தையும் விளங்கப்படுத்தி இருக்கிறார். அந்த அளவிலே அந்த இருள்மல நிலை என்கின்ற அதிகாரம் முடிவுறுகிறது. இப்பொழுது 4 அதிகாரமாக அருளது நிலை என்ற பகுதியை படித்து கொண்டிருக்கிறோம். அருள் என்பது இறைவனுடைய ஞானாசக்தியை குறிப்பதாக கருதப்படுகிறது. இறைவனுடைய சக்தி தான் உயிர்களை இவ்வுலகிலே மூழ்கடித்து அதன் பயனாக அனுபவங்களை பெற வைத்து அந்த அனுபவங்களினூடாக அதற்கான விழிப்பு நிலையை உருவாக்குவது இந்த திருவருள். உயிருக்கான விழிப்பு நிலை உருவான பிறகு அந்த உயிரை பழையபடி இறைவனோடு சேர்ப்பிக்கிற காரியத்தை செய்வதும் அந்த திருவருள் தான். உலகியலிலே மூழ்கடிக்கிற பொழுது அதற்கு திரோதான சக்தி என்றும், இறையோடு சேர்ப்பிக்கிற பொழுது அருட்சக்தி என்றும் பெயர்கள் சூட்டப்படுகின்றன. இந்த திருவருளினுடைய முக்கியத்துவத்தை சிவம் நேரடியாக உயிர்களுக்கு தொடர்பு பட்டு அவற்றை உய்விக்க முடியாது, அப்படி செய்தால் சிவம் பந்தப்பட்டதாக ஆகிவிடும் என்ற காரணத்தினாலே சக்திதான் இந்த காரியங்களை எல்லாம் ஆன்மாவுக்கு உபகரிக்கிறாள். அந்த சக்தியினுடைய நிலைமையை சொல்வதாக அருளது நிலை என்கின்ற இந்த அதிகாரம் அமைகிறது. அதிலே மூன்று குறள்கள் படித்திருக்கிறோம். முதல் குறளிலே எப்படி இந்த உலகியலிலே அவ்வப் காலத்திலே நமக்கு சில பொருட்கள் தேவைப்படுகிற பொழுது அதே நினைப்பாக இருந்து நாம் அதை பெற்றுக்கொள்கிறோமோ, அந்த வகையிலே திருவருளையும் அதே நோக்கமாக அவாவி நாம் பற்றினால்தான் அது பெற்ற அந்த திருவருளை நாம் அனுபவிக்க அல்லது பெற முடியும் என்கின்றதை முதல் குறளிலேயும். இந்த திருவருள் நம்மை உலகியலிலே மூழ்கச் செய்து வினைகளை பெருக்கி பிறகு அது அனுபவங்களை தந்து சூரியனைப் போல எப்படி சூரியன் ஒளியை தந்து இந்த உலகியலில் பொருள்களை உருவாக்கி நம்மை வாழ வைத்து பிறகு தன்னையே அந்த ஒளியூடாக காட்டுகிறதோ அதுபோல திருவருளும் நமக்கு உபகாரம் செய்கிறது என்கிறார். அடுத்தது இந்த உயிர் உடம்பு என்கின்ற ரெண்டினுடைய கூட்டாக இருக்கக்கூடிய நம்மில் உடம்பு அறிவில்லாத பொருள், அது காலத்திலையும் சிவத்தை அறியாது, அதுவாக போய் உயிரோடு பொருந்தவும் முடியாது. உயிர் அறிவுள்ள பொருள் அது போய் பொருந்துமோ எனால் அது ஆணவத்தின் வயப்பட்டு மயங்கி கிடக்கிற காரணத்தினால் அதுவும் இந்த உடம்போடு பொருந்தி இருக்க முடியாது. ஆகவே உடம்பும் உயிரும் பொருந்திய இந்த நிலையை உயிர்களுக்கு கொடுத்தது திருவருளினுடைய துணையே என்கின்றதை மூன்றாவது குறளிலேயும் சொன்னார். இனி நாலாவது குறளிலே இருந்து நாம் இன்றைக்கு படிக்க தொடங்குவோம். இடையிலே சில காலம் வகுப்புகள் நடத்த முடியாமல் போய்விட்டபடியால் தொடர்பற்று போனால் கல்வி எப்பொழுதும் தொடர்பற்று போகும். அது ஒரு மாலை போல கல்வி இருக்க வேண்டும். அதிலே ஒரு முத்து கலந்து விட்டால் கட 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 என்று மற்ற முத்துக்கள் கலந்துவிடும். 100 நாள் கற்று 6 நாள் விடப்போம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. 100 நாள் கற்ற கல்வியை 6 நாள் மீட்காமல் விட்டு விட்டோமானால் அது போய்விடும், நீங்கள் மீட்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு 4வது குறளுக்குள்ளே நுழைகிறதாக இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிப்போம்.
திருவருட்பயன் குறள் எண் 34. ஆன்மாக்கள் அருளை அறியாமைக்கு காரணம். பாலாழி மீனாளும் பான்மைத்து அருள், உயிர்கள் மாலாழி ஆழும் மறித்து கொண்டு கொட்டும் முறை. உயிர்கள் அருள் மறித்து பாலாழி ஆழும், பாலாழி மாலாழி ஆழும், பாலாழி மீனாளும் பான்மைத்து. பதவுரை. உயிர்கள் ஆன்மாக்கள் அருள் மறித்து, அதாவது தாம் வாழ்தற்கிடமாகிய அருளை பயன்படுத்தி சிவானந்தத்தை அடைதலை தவிர்த்து மாலாழி ஆழும், மயக்கத்தை கொடுக்கும் உலக விஷயமாகிய சமுத்திரத்தில் ஆழ்ந்து நிற்கும், அதாவது அப்படி நிற்றல். பாலாழி மீன், பால் சமுத்திரத்தில் இருக்கும் மீன்கள். ஆளும் பான்மைத்து, அங்கே நிறைந்துள்ள பாலை பருகாமல் இழிவான பிராணிகளை தேடி உண்ணும் உறவை போலாகும்.
இந்த குறளினூடாக குறளினூடாகவும் இன்னும் பரக்கோர 2 குறளினூடாகவும் ஒரு செய்தியை அளித்து சொல்லுகிறார் உமாநந்தி சிவாச்சாரியார். அந்த செய்தி என்னவென்றால், திருவருளுக்குள் தான் நாம் எல்லோரும் அழுந்தி கிடக்கிறோம். அதை முன்னைய குறளிலேயும் படித்தோம். அதுதான் நமக்கு அனுபவங்களை தருகிறது, அனுபவங்களின் மூலம் வினையை தருகிறது, இன்ப துன்பங்களை தருகிறது. இதையெல்லாம் திருவருள் செய்கிற வேலை. எப்படி சூரிய ஒளியோ அதுபோல திருவருளும் நம்மை சூழ நின்று நமக்கு நம்மை செயல்படுத்துகிறது என்ற செய்தி படித்தோம். இங்கேதான் ஒரு கேள்வி பிறக்கிறது. திருவருள் நம்மை சூழ்ந்திருக்கிற பொழுது, ஆன்மாக்களை திருவருள் சூழ்ந்திருக்கிற பொழுது, ஏன் இந்த ஆன்மாக்கள் திருவருளை இனங்காணாமல் இருக்கின்றன என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நம்மை சூழ இருக்கிறது திருவருள் தான், அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் திருவருள் தான் தீர்மானிக்கிறது. நாங்கள் தீர்மானிப்பதாக நினைத்து கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் ஆணவத்தினுடைய மறைப்பு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இடையிடையாவது இதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். முழுமையாக நினைக்க முடியாது. ஏனென்றால் நாங்களும் ஆணவ வயப்பட்டவர்கள், ஆணவ இருளுக்குள்ளே அகப்பட்டவர்கள் என்றபடியால் நமக்கும் இந்த ஆணவ முனைப்பு நம்முடைய இயக்கத்தை நம்முடைய இயக்கமாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய ஒவ்வொரு சின்ன அசைவம் கூட திருவருளால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இது இடையிடையே புரிந்து கொண்டால் மனதிலே தெளிவும் நிம்மதியும் வரும். இப்போதெல்லாம் இந்த கொடுநோய் பரவி இருக்கிற காலத்திலே அதில் இருந்து எப்படி தப்பலாம் என்ற முயற்சி, அதற்கு என்ன ஊசி போடலாம் என்ற முயற்சி எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். நாம் தப்பிவிடலாம், நம்மை சூழுகிற அந்த விஷயத்தில் இருந்து நாம் தப்பிவிடலாம் என்று நினைக்கிறோம். ஒரு 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 அணு அளவும் அப்படி நாம் நினைத்து தப்ப முடியாது. திருவருள் தீர்மானிக்காத பட்சத்திலே ஒரு அணு அளவும் நாம் அதிலே இருந்து தப்ப முடியாது. திருவருள் நமக்கு தேவையான அனைத்தையும் பக்கத்திலே இருந்து பார்த்து கொள்கிறது. பிறந்த ஒரு குழந்தையை தாய் எப்படி பார்த்து கொள்கிறாளோ, அதற்கு தேவையான உணவு கொடுப்பாள், அதற்கு அதை குளிக்க வைப்பாள், அதற்கு உடை மாற்றுவாள், அது அழுதால் அதற்கு என்ன தேவை என்று கேட்பாள். இந்த கருணை எல்லாவற்றையும் திருவருள் நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருவருள் மூழ்கி இந்த அனுபவங்களை நாம் முழுமையாக பெற்று கொண்டிருந்தாலும் திருவருள்தான் நமக்கு இதை செய்கிறது என்பதை நாம் ஒருவரும் அறிந்து கொள்வதில்லை. நாம் இயங்குகிறோம், நாம் செய்கிறோம் என்று நினைத்து கொண்டுதான் நம்முடைய ஆணவ முகப்பாலே நம்முடைய கட்டித்தனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கட்டித்தனம் ஒன்றும் நம் கையில் இல்லை, திருவருளாலே தான் நடக்கிறது என்ற உண்மையை முன்னமே சொல்லியிருக்கிறார். இங்கே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் என்றால், அப்படி திருவருள் நம்மை சூழ்ந்து நின்று நம்மை இயக்குகிறது உண்மையானால் ஏன் இந்த ஆன்மா திருவருளை உணர்ந்து கொள்ளவில்லை? நம்மை திருவருள் தான் இயக்குகிறது, திருவருள் சூழ்ந்திருக்கிறது என்பதை திருவருளுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிற ஆன்மாவாலே ஏன் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதற்கு பதில் உரைப்பதற்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறார். பாட்கடல் என்கின்ற உதாரணத்தை எடுக்கிறார். பாட்கடலுக்குள்ளே மீன்கள் இருக்கும், பாட்கடலுக்குள்ளேயும் மீன்கள் இருக்கத்தானே வேண்டும். அந்த பால்கடலுக்குள்ளே இருக்கிற மீன்கள் அருமையான பால் அதை சுற்றி இருக்கும், அந்த மீனை சுற்றி அருமையான பால் இருக்கும். அதற்கு அதை உண்டாலே போதும், பாலை உண்டாலே அதற்கு உணவு தாராளமாக போதும். ஆனால் அந்த பாட்கடலுக்குள்ளே இருக்கிற மீன்கள் என்ன செய்யுமாம், அந்த பாலை உண்ணாமல் எங்கே பூச்சி புழுக்கள் கண்ணுக்கு தெரிகிறதோ என்று தேடி பார்த்து அவற்றை போய் பற்றி பற்றி உணவுண்டு தம்முடைய பசி தீர்த்து கொண்டு இருக்குமா? இது ஒரு உவமைக்காக சொல்லப்படுகிற விஷயம். இதை ஏன் சொல்லுகிறார் என்றால், இது போலத்தான் திருவருள் நம்மை சூழ்ந்து நிற்கவும், பால்கடலிலே பால் சூழ்ந்து நிற்க எப்படி அந்த மீன்கள் பூச்சி புழுக்களை உண்டு அதுதான் தன்னுடைய உணவு என்று நினைத்து அதிலே மூழ்கி அதை நாடி நிற்கிறதோ, அதுபோல இந்த பிரபஞ்சத்திலேயும் திருவருள் நம்மை சூழ்ந்திருக்க அதை அனுபவித்து அதனூடாக சிவத்தை அனுபவிக்கிற அந்த ஆற்றலை விட்டுவிட்டு உலகியல்லே இருக்கக்கூடிய நாட்டமாகிய அந்த பூச்சி புழுக்கள், சிற்றின்பங்களாகிய அந்த பூச்சி புழுக்களை தேடி தேடி உண்டு கொண்டு இருக்கிறோம் நாம். உயிரினுடைய இந்த இயல்புக்கு பால்கடல் மீனை உவமை காட்டி அதை விளங்கப்படுத்துகிறார். நமக்கு அருகிலே என்று சொல்வது கூட இப்பிழை. திருவருளுக்குள்ளேயே நாம் இருந்து கொண்டிருக்கவும் திருவருளை நாடி அதை அனுபவிக்காமல் இந்த உலகியலாகிய மாயை இன்பங்களை தேடி அனுபவிப்பது பால்கடலிலே இருக்கிற மீன்கள் பாலை உண்ணாமல் புழுக்களை உண்பதற்கு நிகரானது என்று சொல்லி திருவருளை நாம் அனுபவிக்காம் சூழ்ந்திருக்கவும் திருவருளை நாம் அனுபவிக்காத தன்மையை இந்த குறளினோடு எடுத்துக்காட்டுகிறார். படியுங்கள் திருப்பி.
பாலாழி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாழி ஆழும் மறித்து. கொண்டுகூட்டும் முறை, உயிர்கள் அருள் மறித்து மாலாழி ஆழும் பாலாழி மீனாளும் பான்மைத்து.
மால் என்பது மயக்கம், ஆழி என்பது கடல். இந்த உயிர்கள் திருவருளினுடைய தன்மையை அப்படியே உள்வாங்காமல் அதனை மறைத்து இந்த உலகியல் மாயை உலகத்துக்குள்ளே அந்த மாயையை கடல் என்கிறார். அந்த கடலுக்குள்ளே ஆழ்கிறது. அது எத்தகையது என்பதைத்தான் அந்த உவமையோடு சொல்லுகிறார். அப்படிங்க
பதவுரை, உயிர்கள் ஆன்மாக்கள் அருள் மறித்து, அதாவது தாம் வாழ்தற்கிடமாகிய அருளை பயன்படுத்தி சிவானந்தத்தை அடைதலை தவிர்த்து மாலாழி ஆழும் மயக்கத்தை கொடுக்கும் உலக விஷயமாகிய சமுத்திரத்தில் ஆழ்ந்து நிற்கும். அதாவது அப்படி நிற்றல், பாலாழி மீன், பால் சமுத்திரத்தில் இருக்கும் மீன்கள் ஆளும் பான்மைத்து அங்கே நிறைந்துள்ள பாலை பருகாமல் இழிவான பிராணிகளை தேடி உண்ணும் முறைமை போலாகும்.
ஆளும் பான்மைத்து என்பதற்குள்ளே இவ்வளவு பொருளையும் கொண்டு வருகிறார். பாலை உண்ணாமல் அந்த பாலுக்குள்ளே இருக்கிற சிறு பூச்சி புழுக்களை உண்கின்ற அந்த மீனுடைய தன்மைத்தான். திருவருளுக்குள்ளே மூழ்கி இருந்தும் அதனோடு சிவத்தை காணாமல் உலகியல் இன்பத்துக்காக ஓடித் திரிகிற ஆன்மாவினுடைய இயல்புக்கு உவமை சொல்லுகிறார்.
உரை குறிப்பு, பார்க்கடலில் உள்ள மீன்கள் எங்கும் எப்போதும் இடைவிடாமல் பாலை காண்பதினால் பால் என்ற ஒரு பொருள் இருத்தல் அவைகளுக்கு தோன்றாது.
இது ஐயா அவர்கள் சொல்லுகிற விளக்கம். ஏன் பாலை அவை குடிக்கவில்லை என்றால், எப்போதும் பால் பக்கத்திலேயே இருந்தால் தான் பாலுக்குள்ளே வாழுகிறேன் என்ற உணர்வே உயிருக்கு இல்லாமல் போகிறதா. நீங்கள் வாழ்க்கை அனுபவத்திலேயும் அதை நீங்கள் பார்க்கலாம். நம்மோடு நெடுக, நெடுக என்றால் எப்பொழுதுமே யாராவது இருந்தால் அவர்களுடைய அருமை நமக்கு தெரிவதில்லை. நாம் அவர்களை இழக்கிற பொழுதுதான் அந்த அருமை உணர்கிறது. அப்பன் அப்பன் அருமை அப்பன் இல்லாத காலத்திலே தான் தெரியும் என்று ஏதோ ஒரு பழமொழி ஊரிலே சொல்லுவார்கள். அருகிலேயே இருந்தால் அவர்களுடைய பாதுகாப்பிலே வாழ்ந்தாலும் கூட நாம் அந்த அதனுடைய அருமை உணர்வதில்லை. அது இழக்கப்படுகிற பொழுதுதான் அதனுடைய அருமை உணர்கிறோம். சிலப்பதிகாரத்திலே மாதவி கோவலனோடு சேர்ந்து வாழ்கிறாள். வாழ்கிற காலத்திலே அவளுக்கு, நான் முன்பும் சொல்லியிருப்பேன், நடன பயிற்சியிலே அவளுக்கு அப்படி ஒரு ஆர்வம். ஏனென்றால் அவள் பயின்றவள், நடனத்தை பயின்றவள். சிறு வயது முதலே வீட்டிலே தாய் ஆசிரியர்களை வீட்டுக்கு அழைத்து படிப்பிக்கிறாளாம். அந்த அளவுக்கு அவளை தயார் பண்ணினாள். அப்போ அந்த நாட்டியக்கலை அவளுக்குள்ளே புகுந்து விட்டபடியால் அந்த கலையை அவளாலே கலையை விட்டு வெளிவர முடியவில்லை. பிற்காலத்திலே கோவலனுடைய கையிலே இருந்த பொருள் எல்லாம் குன்றி அவனுக்கு வறுமை வருகிறது. அந்த வறுமை வருகிற காலத்திலே கையிலே பணம் இருக்கு மட்டும் அவள் நடனம் ஆடுவதை அவன் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு முறை அவன் ஆடின பொழுதும் இவன் பரிசுகள் அள்ளி கொடுத்திருப்பான். அது எனக்கு மேலே யார் கொடுப்பது என்ற துணிவிலே அவன் வாழ்ந்தான். கையிலே பொருள் குன்றின உடனே இவள் நடனமாடுகிற பொழுது மற்றவர்கள் வந்து பரிசு முதலியவற்றை கொடுப்பதை அவனால் சகிக்க முடியவில்லை. ஆகவே இவள் ஆடாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம் வந்தது. இதுதான் இந்த ஆணாதிக்கம் என்று சொல்வார்கள் போல் இருக்கிறது. தனக்கு மட்டும் உரியவளாக, அதுக்கு அந்த ஆணாதிக்கத்துக்குள்ளேயும் அன்பு விளைச்சல் இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவள் எனக்குரியவள், இவளுக்கு நான் கொடுக்காமல் யார் கொடுப்பது என்பது போன்ற எண்ணம். ஆனால் அவளாலே நடனமாடாது, அவளுக்கு புரியாதவள் அல்லது உணராதவள் அல்ல, அவளாலே அந்த நாட்டியத்தை விட முடியவில்லை. அங்கே இருந்துதான் அவர்களுடைய ஊழல் தொடங்கி பிரிகிறார்கள். நாட்டியம் ஆடி விட்டு வந்து பிறகு பாட தொடங்குகிற பொழுது ஒருவருக்கொருவர் போட்டியாக பாடி பிரிவு வருகிறது. இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கோவலன் இருக்கிற பொழுது இவளுக்கு இந்த நாட்டியக்கலை பெரிது போல தெரிந்தது. பின்னாளிலே கோவலன் பாண்டிகன் நாட்டுக்கு போய் அவனை கொலையுண்ட பிறகு இந்த மாதவி அதுக்கு பிறகு என்ன செய்திருக்க வேண்டும்? நாட்டியத்துக்கு இவன் இடையூறாக இருக்கிறான் என்று நினைத்து தான் ஆடினாள். இவன் இறந்து போய்விட்டான்னு அப்பாடியா விடுதலை கிடைத்தது, இனி நாட்டிய கலைக்கு என்னை அர்ப்பணிக்கலாம் என்று அர்ப்பணித்திருக்க முடியும். ஆனால் கோவலன் இறந்த பிறகு அவள் அப்படியே துறவியாக மாறிவிடுகிறாள் என்கிறது இந்த கதை. அவள் அதுக்கு பிறகு இந்த துறை ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் தனித்து போகிறாள். ஏன் சொல்கிறேன் என்றால், அது சூழ இருக்கிற பொழுது அதனுடைய அருமை நமக்கு தெரிவதில்லை. அவளும் அப்படித்தான், கோவலனுடைய அருமை அவனை இழந்த பிறகுதான் அவள் உணர்கிறாள். அதுபோல திருவருள் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது, எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது, ஒரு வினாடி கூட அது நம்மை விட்டு பிரிவதில்லை. அப்படி சூழ்ந்திருக்கிறதுனாலே அதனுடைய முக்கியத்துவத்தை, அது நம்மை சூழ்ந்திருப்பதை நாம் உணரவில்லை என்பதற்கு பாற்கடல் மீனை உதாரணம். பாற்கடல் மீனுக்கு சுற்றி வர எப்பொழுதும் பால் தான். ஆகவே இது ஒரு பொருள் என்று நினைக்க அதற்கு இல்லை. எப்பயாவது இடையிடையே இந்த பூச்சி புழுக்கள் இடையிடையே வந்து போகும், அது பெருசாக தெரிகிறது, சூழ இருக்கிற பால் தெரியவில்லை. அதுபோலத்தான் திருவருள் நம்மை சூழ்ந்திருக்க அதனுடைய பெருமை உணராமல் அங்காங்கு அப்பப்போது கிடைக்கின்ற இந்த உலகியல் சிற்றின்பங்களை பெரிதாக நினைத்து இந்த உயிர் அதிலே மூழ்குகிறது. மாடாளி ஆளும் என்கிறார், அந்த மயக்கம் தருகிறதாகிய இந்த உலகியல் கடலுக்குள்ளே அது மூழ்கும். அது எப்படி என்றால், பாலாளி மீனாலும் பான்மைத்து என்கிறார். பாற்கடலிலே இருக்கிற மீனினுடைய இயல்பையொத்தது என்று உயிர்களுக்கு சூழ சிறுவருள் இருக்கவும் அதை அனுபவிக்காமல் சிற்றின்பத்தை அனுபவிப்பதாகிய அதனுடைய தன்மையை இந்த குறளினோடு எடுத்துச் சொல்லுகிறார்.
பாற்கடலில் உள்ள மீன்கள் எங்கும் எப்போதும் இடைவிடாமல் பாலை காண்பதினால் பால் என்ற ஒரு பொருள் இருத்தல் அவைகளுக்கு தோன்றாது. அதுபோல ஆன்மாக்கள் இடையராமல் அருளிலே வசித்தலால் அருளை உணராமல் இருக்கின்றன. கடலிலே இழிவான பிராணிகள் தோன்றுவதையும் மறைவதையும் மீன்கள் காண்பதனால் அவைகளை பொருளாக எண்ணி அவைகளை தேடுவதும் தின்பதுமே முயற்சியாக கொள்கின்றன. ஆன்மாக்களுக்கு விஷய இன்பங்கள் சிலகால் கிடைத்து சிலகால் கிடையாமையால் அவை அவ்வின்பங்களையே பொருளாக எண்ணி அவைகளை தேடுவதும் அனுபவிப்பதுமே முயற்சியாக கொள்கின்றன.
பேரின்பம் நம்மை சூழ்ந்திருக்கத்தக்கதாக, திருவருளாகிய பேரின்பம் சூழ்ந்திருக்கத்தக்கதாக, எப்படி தன்னை சூழ்ந்திருக்கிற பாலை ஒரு பொருட்டாக நினையாமல் அவ்வப்போது வந்து போகிற புழுக்களை பூச்சிகளை இந்த ஆன்மா மீன் தின்னுகிறதோ, அதுபோல இடையிடை நமக்கு கிடைக்கிறதாகிய இந்த உலக இன்பங்களிலே மயக்கத்தினாலே மூழ்குகிற தன்மை இந்த உயிர்களுக்கு உண்டு என்கிறார். எப்பொழுதும் அருகிலேயே இருந்தால் அதனுடைய அருமை தெரிவதில்லை. இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதனாலேதான் காமம் வருகிற பொழுதும் ஊடலை மிக முக்கியமான ஒரு பண்பாக நம் பெரியவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதாவது எந்த நேரமும் அன்பு செய்து கொண்டிருந்தால் அந்த அன்பினுடைய பெருமதி தெரியாது. இடையிடையே ஒரு கோபம் காட்டி விலகி நின்று அதற்கு பிறகு வருகிற அன்பு என்பது பெரிய அன்பு என்கிறார். அன்பிலேயே பெரிய அன்பு ஊடலுக்கு பிறகு வருகிற அன்பு என்றால் ஊடலிலே தான் அந்த பிரிவினுடைய வேதனை தெரியும். அதுக்கு பிறகு அன்பு வருகிற பொழுது முதலிருந்த அன்பு தான் வந்தாலும் கூட அது ஏதோ பெரியது போல தோன்றும். அதனால்தான் திருவள்ளுவர் தன்னுடைய குறள்நூலினுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி குரலாக கொண்டு வந்து வைக்கிறார் என்று நினைக்கிறேன், ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கின்பம் ஊடி முயங்க பெறின் என்று அந்த குரல் முடியும். அது ஊடிய பிறகு சேருவதாகிய அந்த இன்பம்தான் இன்பத்திலே பெரிய இன்பம் என்று அந்த குரல் முடியும். இதில் எல்லாம் ரொம்ப நுட்பங்கள் சொல்லுவார்கள், இது இந்த இந்த வகுப்புக்கு தேவையில்லாதது தான். இருந்தாலும் அது மனதிலே வரக்கூடிய சொல்லுகிறேன். திருவருள் அகர முதல என்று ஆனாவிலே திருக்குறள் தொடங்கும். தமிழ் எழுத்துக்கள் ஆனாவிலே தொடங்கி இன்னாவிலே முடிவது தான் தமிழ் எழுத்துக்களினுடைய இயல்பு. அந்த அமைப்பை காட்டுவார்கள் குறளிலே, அகர என்று ஆனாவிலே தொடங்கி ஊடி முயங்க பெறின் என்று இன்னாவிலே தான் திருக்குறள் முடிகிறது. ஆனாவிலே தொடங்கி இன்னாவிலே எப்படி தமிழ் எழுத்து முடிகிறதோ அதுபோல திருக்குறளையும் அப்படி அமைத்திருக்கிறார். இது ஒன்றும் திருவள்ளுவர் நினைத்து அமைப்பதில்லை, அது தானாக வந்து விழுந்திருக்கிறது. இந்த ஊடுதல் போலத்தான் திருவருள் சூழ இருக்கிறதுனாலே அதன் அருமை தெரியாமல் உயிர்கள் விலகி நிற்கின்றன. அவ்வப்போது வருகிற சிற்றின்பத்தை பேரின்பமாக நினைத்து அதற்குள்ளே மூழ்வது இந்த மீனுடைய இயல்புக்கு ஒத்தது என்கிறார்.
ஆன்மாக்களுக்கு விஷய இன்பங்கள் சிலகால் கிடைத்து சிலகால் கிடையாமையால் அவை அவ்வின்பங்களையே பொருளாக எண்ணி அவைகளை தேடுவதும் அனுபவிப்பதுமே முயற்சியாக கொள்கின்றன. மீன்கள் பாலை கண்டும் அதை வேண்டும் பொருள் என்று அறியாதது போல ஒரு வகையான ஆன்மாக்கள் திருவருளின் செய்கையை கண்டும் அதை அறியாமல் இருக்கின்றன.
ஆன்மாக்களின் பல வகைகள் பிரிக்கிறார். அதில் ஒரு வகை ஆன்மாக்கள் திருவருள் சூழ இருக்க கண்டும் அதை அறியாமல் இருக்கின்றன என்று எடுத்துக்காட்டுகிறார்.
அந்த ஆன்மாக்கள் திருவருளை உணரத்தக்கவை ஆகும் போது அதையே தமக்கு வேண்டிய பொருளாக கொண்டு அதை பெறுதற்கு முயற்சி செய்யும், இன்பங்களை தேட மாட்டா.
அதாவது பால் தான் என்று தெரிந்துவிட்டால் மீன் பூச்சி புழுக்களை தேட தேவையில்லை, பாலையே குடித்து உண்டு கொண்டு வாழலாம். அதற்கு பால் தன்னை சூழ இருப்பதே தெரியவில்லை என்றபடியால் தான் பூச்சி புழுக்களை நாடிக்கொண்டு நின்றது. அதுபோல திருவருள் தன்னை சூழ்ந்திருக்கிறதை உயிர் உணர வேண்டும், உணராமல் இருக்கிறபடியால் தான் அந்த உயிர்கள் உலக இன்பங்களிலே நாட்டம் செலுத்தி கொண்டிருக்கின்றன. எப்பொழுது அந்த நாட்டத்திலே இருந்து விடுபட்டு தன்னை சூழ்ந்திருப்பது திருவருள் என்று தெரிகிறதோ அந்த நிமிடமே அது எப்படி மீன் பாலை உண்ணத் தொடங்கிவிடுமோ திருவருளை உண்ணத் தொடங்கிவிடும். இந்த மீன் என்று இங்கே சொல்லப்பட்டது நம்மைத்தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் இந்த மீன்கள். உலகியல் இன்பங்களை நாடி நாடி பூச்சி புழுக்களை தின்று கொண்டு இருக்கிறோம். திருவருள் பால் கடல் போல நம்மை சூழ்ந்திருக்கவும் அதை அனுபவிக்காமல் இருக்கிறவர்கள் நாங்கள். ஆனால் என்றோ ஒரு நாள் திருவருள் என்ன செய்யும், நம்மை இந்த அனுபவங்களுக்கூடாக அடித்து 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 பக்குவப்படுத்தி உண்ண வைக்கும். அது வரும்பறையும் திருவருளை அறியாமல் இந்த மீன்கள் போல நாம் வாழ்கிறோம் என்கிறார்